நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கை வந்துள்ள தென்னாப்பிரிக்க துணை அதிபர் சிறில் ராமபோசா பல் தரப்பினரை சந்தித்து பேசியுள்ள விவரங்கள், இது தொடர்பில் வடமாகாண சபை முதல்வர் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
வடமாகாணத்திலே தற்பொழுது சமாந்திரமான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ரெண்டு விதமாக போய்கொண்டிருப்பதை எடுத்துக்காட்டினோம். அவர்கள் அதை மிகவும் உன்னிப்பாக பல கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டார்கள். இதே மாதிரி மற்ற மாகாணங்களில் நடப்பதில்லையா என்று.
ஆஸ்திரேலியாவில் அகதித்தஞ்சம் கோரும் நோக்கில் படகில் சென்றவர்களை திருப்பி அனுப்புவதை மேலும் 3 நாட்களுக்கு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது பற்றிய செய்திகள்.
இவர்களை பிரதிநிதிப்படுத்திய ஜார்ஜ் நியூஹாஸ் என்ற சட்டத்தரணி அவரது சகாக்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் இந்நேர நாடு கடத்தப் போகிறோம் என்று 72 மணி நேரத்துக்கு முன்னர் கொடுத்தால் மட்டுமே அவர்கள் நாடு கடத்தலாம் என்ற அடிப்படையில் அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது.
இலங்கைக்கு வரவுள்ள போப் பிரான்சிஸ் பௌத்தர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பொதுபல சேனா கோரியுள்ள தகவல்கள், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் பிரச்சினை குறித்த பார்வையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது சாதாத் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
ஆப்கானிய அதிபர் தேர்தலில் தானே வெற்றி பெற்றிருப்பதாக அப்துல்லா அப்துல்லா கூறுகின்றார். ஆனால் சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் ஆரம்பகட்ட தேர்தல் முடிவுகளோ டாக்டர் அஷ்ரப் கனி என்பவர்தான் முன்னிலையில் இருப்பதாக காட்டுகின்றன. தலைநகர் காபூலில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அப்துல்லா, இந்த தேர்தல் முடிவுகள் போலியானவை என்றும் தான் தோற்றுவிட்டதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இணையாக மாற்று அரசாங்கம் ஒன்றை தான் அமைக்கப் போவதாக அவர் பிரகடனம் செய்யவில்லை. அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் தான் தொலைபேசியில் பேசியதாகவும், தனது ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரியை வரும் வெள்ளிக்கிழமை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி நெருக்கடியை தணிக்க தான் முயற்சிப்பதாக ஒபாமா தெரிவித்ததாகவும் அப்துல்லா கூறியிருக்கின்றார்.
காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்கள் குறித்து விவாதிக்க ஐநா மன்றத்தின் பாதுகாப்பு சபையை அவசரமாக கூட்ட வேண்டும் என்று அரபு லீக் அமைப்பின் பொதுச் செயலாளர் நபில் அல் அராபியா கோரியிருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்படாமல் இருந்த 40,000 படையினரை பணிக்கு அழைப்பதற்கான அனுமதியை இஸ்ரேலிய அரசு அந்நாட்டு ராணுவத்திற்கு அளித்திருக்கிறது. காசாவில் இருக்கும் பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு எதிரான தனது தாக்குதல் நடவடிக்கைகளை இஸ்ரேலிய அரசு தொடர்ந்தபடியே இருக்கிறது. இஸ்ரேலிய மக்கள் மீது தொடர்ந்து நடக்கும் ராக்கெட் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக தனது காலாட்படையை காசாவுக்குள் அனுப்பப் போவதாகவும் இஸ்ரேல் அரசு எச்சரித்திருக்கிறது. காசா மீதான இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதல் காரணமாக குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதாகவும், 70 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது.
சிரியாவில் சண்டையில் ஈடுபட்டு வருகின்ற ஐசிஸ் ஆயுதக் குழுவின் தளபதியான ஒமர் அல் ஷிஷானி கிறிஸ்தவராக வளர்க்கப்பட்டவர் என்றும், வேலை கிடைக்காத நிலையில் அவர் கடும்போக்கு இஸ்லாத்தை தழுவினார் என்றும் ஷிஷானியின் தந்தை தெரிவித்திருக்கின்றார். சிரியாவின் வடக்கில் சண்டையிட்டு வரும் ஐசிஸ் படைகளுக்கு பொறுப்பாக இருப்பவர் என்று கூறப்படும் தன்னுடைய மகனோடு தான் தற்போது எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை என தேமூர் பத்ரஷ்வில்லி என்பவர் தெரிவித்திருக்கின்றார். உடல்நிலை சரியில்லை என்பதால் ஜார்ஜியா ராணுவத்தை விட்டு 6 வருடங்களுக்கு முன்னர் விலகியிருந்த தனது மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் அவர் கடும்போக்கு சித்தாந்தத்தின் பாதையில் சென்றார் என பத்ரஷ்வில்லி கூறினார். ஜார்ஜியாவில் செச்னியாவை ஒட்டிய வறுமைமிக்க இடம் ஒன்றில் இவரது குடும்பம் வாழ்ந்து வந்தது.
ஜப்பானின் தென்பகுதி தீவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நியோகுரி சூறாவளி தற்போது வலுவிழந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஜப்பானை தாக்கிய சூறாவளியிலேயே மிக வலுவான சூறாவளி இது என்று கூறப்படுகிறது. தற்போது தென்சீன கடலில் மையம் கொண்டிருக்கும் நியோகுரி நிலப்பகுதியை நெருங்கும் பொழுது மேலும் வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகினாவா தீவை சூறாவளி தாக்கியபொழுது பெரும் மழையுடன் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியது. முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக 500,000 மேற்பட்டவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் சிலருக்கு மட்டுமே காயங்கள் ஏற்பட்டன. ஒகினாவில் நிலை கொண்டிருந்த 30,000 அமெரிக்க துருப்புக்கள் தாங்கள் தங்கும் இடங்களுக்கு உள்ளேயே இருக்கும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
வட இந்தியாவில் ஒரு கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருந்த 2 பதின்ம வயது பெண்களின் உடலை மீண்டும் தோண்டி எடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக இந்தியாவின் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தெரிவித்திருக்கிறது. தங்கள் விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த பெண்ணின் உடலை மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய விரும்புவதாக சிபிஐ தெரிவித்திருக்கிறது.
பிரிட்டிஷ் நாடாளுமன்ற சதுக்கத்தில் மகாத்மா காந்தி சிலை ஒன்றை அமைக்கும் திட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த காந்தி நினைவிடம் அடுத்த ஆண்டு திறந்து வைக்கப்படும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேகும் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போனும் டில்லியில் இன்று அறிவித்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சரும் நிதியமைச்சரும் வர்த்தக தூதுக்குழுவுக்கு ஒன்றுக்கு தலைமை தாங்கி இந்தியா சென்றிருக்கிறார்கள். இந்தியாவுடனான வணிக உறவுகளை மேலும் பலப்படுத்தவே இந்த பயணத்தின் நோக்கம்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கைக்கான இரண்டு நாள் விஜயமாக அங்கு சென்றுள்ள தென்னாப்பிரிக்காவின் துணை அதிபர் சிரில் ராமபோசா பல்தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளார். நேற்று அரச தரப்பினரை சந்தித்த அவர் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்த பிறகு யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார். அங்கு மாகாண முதலமைச்சர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட பலருடன் உரையாடியுள்ளார். அவரது யாழ் விஜயம் குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை அரசியலமைப்பின்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் சட்டத்துக்கு முரணான வகையில் அந்த அதிகாரங்களை தருவதற்கு அரசு மறுத்திருப்பதனால் சமாந்தரமான முறையில் இரட்டை நிர்வாகம் ஒன்று வடமாகாண சபையில் இடம்பெற்று வருவதாக வடமாகாண முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த தென்னாப்பிரிக்காவின் துணை ஜனாதிபதியும் இலங்கைக்கான அந்த நாட்டின் விசேட தூதுவருமாகிய சிரில் ரமபோசா குழுவினரிடமே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த சிரில் ரமபோசா குழுவினர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் ஆகியோரையும் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பின் பின்னர் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார்.
தங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லவும் அதன் மூலமாக எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடுமா என்பது சம்பந்தமாக அறிந்து நம்மோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்காகவும் வந்ததாக கூறினார். அப்பொழுது நாங்கள் அதற்கு கூறியது, இந்தியா எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஜெனிவாவிலே யுத்த குற்றங்கள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. மேற்குலக நாடுகள் பல எங்களுக்கு சார்பாக பல விதத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த நடவடிக்கைகளுக்கு சார்பாக உங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்தால் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று நான் கூறினேன். நிச்சயமாக அது சார்பாகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு முரண்பட்ட விதத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று அவர் ஒரு உறுதிமொழி அளித்ததை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். வடமாகாண சபையை பொறுத்த மட்டில் அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டிருப்பதாக தென்னாப்பிரிக்க அரச குழுவினருக்கு எடுத்து கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
வடகிழக்கு மாகாணங்களுக்கு சில உரிமைகளை வழங்கக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அதாவது அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருவதை, அரசியல் யாப்பிலே இருக்கும் சில விடயங்களை இவற்றை மட்டும் நான் தருவோம், இதை இவற்றை தரமாட்டோம் என்றெல்லாம் கூற முடியாது. அதை நாங்கள் எடுத்துக்காட்டினோம்.
நீதித்துறை அனுபவம் பெற்றுள்ள நீதி அரசராகிய விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக நீதிமன்றத்தை நாடியிருக்கலாம் தானே என்று தென்னாப்பிரிக்க தூதுவர் ரமபோசா அவர்கள் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார்.
அப்பொழுது நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன், 18வது திருத்த சட்டம் வந்ததன் பிற்பாடு யார் யாரை உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சகல அதிகாரங்களும் ஜனாதிபதியினுடைய கையிலே இருப்பதால், அத்துடன் இப்பொழுது இருக்கும் பிரதம நீதியரசர் ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக இருந்து ஒருவரை கொண்டு வந்துதான் எங்களுடைய நீதித்துறைக்கு தலைவராக இப்பொழுது போட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விதத்திலே நீதிமன்றங்களில் நடக்கும் நடவடிக்கைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதிலே இப்படிப்பட்ட விடயங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகங்கள் உள்ளது என்பதையும் எடுத்து காட்டினோம்.
வடமாகாணத்தில் எரியும் பிரச்சனைகளாக உள்ள ராணுவ பிரசன்னம், ராணுவத்தினரின் காணி அபகரிப்பு, பொதுமக்களின் வாழ்வாதாரமாகிய விவசாயம், வர்த்தகம், மீன்பிடி ஆகிய துறைகளில் ராணுவத்தின் தலையீடு என்பன குறித்தும், மீன்பிடி தொழிலில் தென்பகுதியைச் சேர்ந்தவர்களின் ஆதிக்கம் என்பன பற்றியும் முதலமைச்சர் எடுத்துக் கூறினார். அப்போது வடமாகாண சபையின் நிர்வாக செயற்பாடுகள் குறித்தும் தென்னாப்பிரிக்க குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர்.
வடமாகாணத்திலே தற்பொழுது சமாந்தரமான அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ரெண்டு விதமாக போய்கொண்டிருப்பதை எடுத்து காட்டினோம். அவர்கள் அதை மிகவும் உன்னிப்பாக பல கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டார்கள். தாங்கள் இவை சம்பந்தமாக அரசாங்கத்தினுடனும் பேசி கலந்து உரையாடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த முடியுமா என்பது சம்பந்தமாக தாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதாகவும் கூறினார். முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். சிரில் ராமபோசா அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று காலை சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்று அதன் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தைகள் என்று வருகின்ற பொழுது யுத்தத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அடைந்து வருகின்ற நிலைமைகள், மக்கள் மீளக்குடியேறாத நிலைமைகள் போன்றவை மிக பாரிய நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அந்த விஷயங்கள் முன்னுரிமை கொடுத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவதாக பாராளுமன்ற தெரிவுக்குழு பற்றி எங்களிடம் வினவப்பட்டது. அவை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு நாங்கள் ஏன் போக முடியவில்லை என்பதை நாங்கள் அவர்களுக்கு விளக்கமாக கூறியிருக்கின்றோம். நாங்கள் எவ்வாறு எங்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு முறித்து கொண்டது, அதற்கு பிற்பாடு அவர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கையிட்டு பாராளுமன்ற தெரிவுக்குழு என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் முக்கியமான பல விடயங்களில் நாங்கள் ஒருமித்த கருத்துக்கு வராமல் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு போவதில் அர்த்தம் இல்லை என்பது, 31 பேர் கொண்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் 19 பேர் ஆளும் கட்சியினராக இருப்பதால் இப்படியும் அது அவர்கள் சார்பாகவே அங்கு எந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதும், ஆகவே அவ்வாறு போவதனூடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறோம் என்பதும், ஒரு சர்வதேசமான இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கும் அதே கைதுதான் ஏற்பட்டிருக்கின்றது, அது உடன் முழுமையாக நடைமுறைப்படுத்தாத நிலைமை இருக்கிறது என்ற விடயங்களையும் விளங்கப்படுத்தியிருக்கின்றோம்.
உங்களிடம் பேசுவதற்கு முன்னதாக நேற்றைக்கு அரச தரப்பினரை சிறில் ராமபோசா அவர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தைகளில் இடம்பெற்ற விஷயங்கள் குறித்து உங்களிடம் ஏதாவது பகிர்ந்து கொண்டாரா? அப்புறம் நீங்க சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றோம் என்பது குறித்து ஏதாவது கோடிட்டு காட்டினாரா?
நேற்றைய அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளில் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவுடைய எதிரொலித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அவர் பாராளுமன்ற தெரிவுக்குழுவுடையம் பற்றி எங்களிடம் கேட்டிருந்தார், அதற்கு நாங்கள் இந்த விளக்கத்தை அவருக்கு சொல்லியிருந்தோம். இரண்டாவதாக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது என்பதில் நாங்கள் சொன்ன எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதனை வரவேற்கின்றோம். தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த முன்முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். தென்னாப்பிரிக்கா சரியான முறையில் இது எடுக்கிற பட்சத்தில் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கிறது என்பதை கூறியிருக்கின்றோம். நீங்கள் கூறியது போன்று அவர்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய கருத்தை கேட்டிருப்பார்கள், இன்றைய தினம் எங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த கட்டத்தை எவ்வாறு நகர்த்துவது என்பது தொடர்பாக நான் நினைக்கின்றேன் தென்னாப்பிரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அதனை நகர்த்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கும். இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க மறுக்கமாக இருந்தால் இவர்கள் எவ்வளவு தூரம் அதை நகர்த்துவார்கள் என்ற கேள்வியும் இருக்கும்.
அரச தரப்புடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து உங்களிடம் எதுவும் அவர் பகிர்ந்து கொள்ளலையா?
இல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை தவிர ஏனைய விடயங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக இல்லை.
இப்ப அவர் மீண்டும் தமது நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
இல்லை, அவர் மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சில சமயங்களில் அவர்கள் போனதுக்கு பிற்பாடு தென்னாப்பிரிக்க தூதுவர் சில சமயங்களில் சந்திப்பாரோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்று என்னும் ஒரு சந்திப்பதற்கான நேரங்கள் காலங்கள் எதுவும் குறிக்கப்படவில்லை.
அப்போ உங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே தடைபட்டு போயிருக்கும் அந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலை வந்து அப்படியே தான் இருக்கிறது, முட்டுக்கட்டை தொடர்கிறது.
இன்று வரை அந்த முட்டுக்கட்டை அப்படியே தான் இருக்கின்றது, அதில் இதுவரை எதுவும் மாற்றங்கள் இல்லை. சில சமயங்களில் இன்று எமது கருத்துக்களை கேட்டதற்கு பிற்பாடு ஜனாதிபதியுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜனாதிபதியுடன் பேசி அந்த முட்டுக்கட்டைகள் மாற்றம் ஏற்படுத்த முடியுமோ என்பது நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். அடுத்த ஆண்டு போப் பிரான்சிஸ் இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் அவர் அங்கு வரும்பொழுது நாட்டில் உள்ள பௌத்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கடும்போக்கு பௌத்த அமைப்பான பொதுபல சேனா கூறியுள்ளது. இது தொடர்பிலான ஒரு செய்தி குறிப்புடன் ஜெயபிரகாஷ்.
பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர், நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டிலந்த விதானகி உள்ளிட்டவர்கள் கொழும்பில் இன்று வெளிநாட்டு செய்தி ஊடகங்களின் நிருபர்களை சந்தித்து பேசினர். இதன்போதே பாப்பரசர் இலங்கையிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று பொதுபல சேனா கூறியது. ஞானசார தேரர் தரப்பிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆங்கிலத்தில் பதிலளித்த நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டிலந்த விதானகி, கடந்த காலங்களில் இருந்த பாப்பரசர்கள் பல நாடுகளிடம் இவ்வாறு பகிரங்க மன்னிப்பு கோரியிருப்பதாக கூறினார்.
The previous Pope used to make public apology to certain countries.
அவர்களின் அழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் கொலைகளுக்காக முன்னைய பாப்பரசர்கள் பல நாடுகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். அதே மாதிரியான நிலைமை எங்கள் நாட்டிலும் ஏற்பட்டது. இங்கு பல பௌத்த விகாரிகள் அழிக்கப்பட்டன, பிக்குகள் கொல்லப்பட்டனர். அதனால் பாப்பரசரிடமிருந்து பகிரங்க மன்னிப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று ஞானசார தேரர் சார்பில் ஆங்கிலத்தில் பதிலளித்தார் டிலந்த விதானகி. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல, இங்கிலாந்து திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் தானே என்று ஊடகவியலாளர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர்.
தீந்து காத்தே
பாப்பரசர் பிரித்தானியர் அல்லாவிட்டாலும் தீர்மானம் எடுக்கப்பட்டது கொத்தைக்கானிலிருந்துதான் என்று கூறிய ஞானசார தேரர், மற்ற ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியாளர்களுடனான ஒத்துழைப்புடனேயே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மதத்தை பரப்புவதற்கும் வணிக நோக்கத்துக்காகவும் இலங்கையை ஆண்டதாகவும் ஞானசார தேரர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பாப்பரசர் பிரான்சிஸ் எதிர்வரும் ஜனவரி மாதம் இலங்கை செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரேலியாவிடம் தஞ்சம் கோரி சென்ற நிலையில் அந்நாட்டு அதிகாரிகளால் கடலில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் 153 இலங்கையரும் நினைத்த மாத்திரத்தில் திருப்ப அனுப்ப முடியாதவாறு ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட 37 சிங்களவர்கள் உட்பட 41 பேரையும் இலங்கை காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியுள்ளது. இவை தொடர்பான தகவல்களுடன் மீண்டும் ஜெயபிரகாஷ்.
ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் கடலில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த தஞ்ச கோரிக்கையாளர்கள் 153 பேரையும் இலங்கைக்கு நாடு கடத்துவதாக இருந்தால் அவர்கள் சார்பான வழக்கறிஞர்களுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னர் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை ஆஸ்திரேலிய மேல்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய வழக்கு விசாரணை தொடர்பான விவரங்களை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் விவகார பொறுப்பாளர் பாலா விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டேன்.
இவர்களை பிரதிநிதிப்படுத்திய ஜார்ஜ் நியூஹாஸ் என்ற சட்டத்தரணி அவரது சகாக்களுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் இந்நேரை நாடு கடத்தப் போகிறோம் என்று 72 மணி காலத்துக்கு முன்னர் கொடுத்தால் மட்டுமே அவர்கள் நாடு கடத்தலாம் என்ற அடிப்படையில் அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இவர்களை என்ன அடிப்படையில் பரிசீலிக்கப் போகிறோம் என்பதை பற்றிய தீர்மானம் இன்னமும் எடுக்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவின் கடற்பரப்புக்கு வழியிலேயே இவர்கள் பிடிக்கப்பட்டதாலும் வழியிலேயே வைக்கப்பட்டிருப்பதாலும் இவர்கள் ஐக்கிய நாடுகள் பிரகடனமான அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்ற பிரகடனத்தை ஆஸ்திரேலியா கடைபிடிக்க தேவையில்லை என்று ஆஸ்திரேலியா வாதிட்டிருக்கிறது. அப்படியானால் எல்லைக்கு வழியை வைத்து ஏன் பிடித்தீர்கள் என்ற கேள்விக்கு அவர்களிடம் பொதுவான பதில் இல்லாமல் இருப்பதையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை என்று இந்த இரு சிறப்பு சட்டத்தரணிகளும் சந்தித்து தொடர்ந்து எவ்வாறு இந்த வழக்கை நடாத்துவது என்று பேசுவார்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இன்னமும் 3 வாரங்களின் பின்னர் இரு தரப்பும் தமது வாதங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதை முன்வைத்து இந்த வாதங்களை முன்னெடுக்கும் என்ற அடிப்படையிலேயே இன்றைய தீர்ப்பு அல்லது இரு தரப்புக்குமான ஒரு ஒத்திசைவு காணப்பட்டிருக்கிறது.
இந்த படகில் இருந்தவர்கள் தற்போது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறதா?
குறிப்பாக தெரிவிக்காத போதிலும் அந்த தெளிவு எவ்வாறு இருக்கிறது என்றால், இது ஒரு கடற்படை அல்லது ஒரு கஸ்டம்ஸ் படகு ஒன்றில் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் கடற்பரப்புக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த எல்லோரும் 37 குழந்தைகளும் 31 பெண்களும் அடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இவர்கள் எல்லோருமே இந்த படகில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவு. முன்னதாகவே இவ்வாறான படகுகள் இருப்பதை ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. கிட்டத்தட்ட 250 பேர் வரையில் படகினுள் தங்க வைக்கப்படும் அளவுக்கு இந்த படகுகளுக்கு கொள்ளளவு இருக்கிறது. ஆகவே இவர்கள் இன்னும் சில நாட்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம் என்றே இப்போது என்ன தோன்றுகிறது
என்றார் பாலா விக்னேஸ்வரன். இதனிடையே இலங்கையிலிருந்து தஞ்சம் கோரி வந்திருந்த இன்னொரு படகைச் சேர்ந்த 41 பேரை தங்களின் விண்ணப்பத்தை முன்வைக்க போதுமான அவகாசம் கொடுக்காமலேயே நடுக்கடலில் வைத்தே விசாரித்து அனுப்பிய நடவடிக்கையை ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவையும் விமர்சித்திருக்கிறது. இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்ட 41 பேரும் இன்று தென்னிலங்கையில் காலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களில் சிலர் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் பிரகாரம் வரும் 14 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏனையோர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 16 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறார்களும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் ஊடகவியலாளர்களிடம் பேசினர்.
சின்ன பிள்ளைகளுக்கு எந்த விதமான வசதிகளும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் செய்து கொடுக்கவில்லை. தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. கடல் தண்ணீரை குடியுங்கள் என்று பாட்டில் ஒன்றை கொடுத்தார்கள். எங்களோடு நாய் ஒன்றும் வந்தது. அந்த நாயை அவர்கள் நன்றாக கவனித்தார்கள்.
சிலரின் உறவினர்களும் ஊடகவியலாளர்களிடம் பேசினர்.
தாத்தா மேஷன் வட்டி கரு இட்டாசி
அப்பா கட்டட மேஷனாக அதாவது கொத்தனாராகத்தான் வேலை செய்கிறார். வேலைக்கு போவதாக கூறி போய் 1 ஆகிறது. அதற்கு பிறகு அவரிடமிருந்து தகவல் எதுவுமே இருக்கவில்லை. சிஐடி ஒருவரிடமிருந்து நேற்று நள்ளிரவு கால் வந்தது. அப்பாவை பிணையில் எடுப்பதற்காக அடையாள அட்டையுடன் 3,000 ரூபாய் பணமும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு வரும்படி சொன்னார்கள்.
மகன்
மாத்திரையில் ஃபைபர் வேலை செய்து கொண்டிருந்தார். எப்படி போனார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நேற்று முதல் நாள் டிவியில் காட்டும்போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு போவதாக கூறவில்லை, நியூசிலாந்து போவதாகத்தான் எங்களுக்கு கூறிவிட்டு சென்றார். மோட்டர் சைக்கிளை விற்று 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துத்தான் போனார்
என்றனர் உறவினர்கள்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசுவாமி. அடுத்தது இந்திய செய்தி ஒன்று. அங்கு புதிதாக பதவியேற்றுள்ள மத்திய அரசு இன்று தனது ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு முதல் ரயில்வே பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விலையேற்றம் எதுவும் அறிவிக்கப்படாத இந்த பட்ஜெட்டில் 58 புதிய ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன மற்றும் 11 ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 58 புதிய ரயில்களில் ஷாலிமர் சென்னை மற்றும் ஜெய்ப்பூர் மதுரை ஆகிய வழித்தடங்களில் உயர்தர சிறப்பு விரைவு ரயில்களும், சென்னை அகமதாபாத் இடையே வாரம் இருமுறை இயக்கப்படும் விரைவு ரயில்களும், அதைப்போல் சென்னை விசாகப்பட்டினம் இடையே வாரம் ஒருமுறை இயக்கப்படும் விரைவு ரயிலும் இடம்பெற்றுள்ளன. இன்னமும் ரயிலில் பயணிக்காத இந்திய குடிமக்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றும், நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இன்னமும் இணைக்கப்படாமல் பல கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளதாக மக்களவையில் பேசிய போது மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட பல திட்டப்பணிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் தனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ஒரு பயணியை 1 கிலோமீட்டர் அழைத்து செல்ல 10 பைசா செலவான முந்தைய நிலை மாறி தற்போது அது 23 பைசாவாக அது உயர்ந்துள்ளதால் சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட கட்டண விலை உயர்வு தவிர்க்க முடியாததாக இருந்தது என்று கூறிய அவர், முந்தைய ஆட்சியில் இந்திய ரயில்வே பெரும் இழப்புகளை சந்தித்தது என்றும் தெரிவித்தார். இந்திய ரயில்வேவை முழுவதுமாக நவீனப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அவை ஒழுங்கான முறையில் அமலுக்கு வருகின்றதா என்பதும் கண்காணிக்கப்படும் என்றார்.
In order to improve the safety of travelling passengers, I propose to bring in technology for automatic closing of doors before the
ரயிலில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையாக தானியங்கி கதவுகளை அனைத்து ரயில்களிலும் பொருத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள அதற்கான முன்னோட்ட பணிகள் துவக்கப்படும். அத்தோடு தனியாக பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரயில்வே காவல்துறையில் பணிபுரிய 4000 பெண் காவலர்கள் புதியதாக நியமிக்கப்பட்டு ரயில்களில் பொருத்தப்பட்டுள்ள பெண்களுக்கான தனி சிறப்பு பெட்டிகளில் காவலுக்கு பணியமர்த்த
Coaches meant for ladies will be escorted.
என்றார் மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா. ரயில்வே துறையில் உணவு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரயில் நிலையங்களை மேம்படுத்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் கூறிய அவர், தனியார் பங்களிப்பு தற்போதைய நிலையில் இத்துறைக்கு மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை அதிரடியாக கைப்பற்ற முயற்சி ஏதும் நடந்தால் அந்நாட்டுக்கு கிடைத்து வரும் வெளிநாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு உதவிகள் விஷயத்தில் ஆப்கானியர்கள் கடுமையான விலை கொடுக்க நேரிடும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி எச்சரித்துள்ளார். ஆப்கானிய அதிபர் தேர்தலின் தற்காலிக முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் அந்த முடிவை தான் ஏற்கப் போவதில்லை என்றும், இணையான ஆட்சி ஒன்றை அமைப்பேன் என்றும் அப்துல்லா அப்துல்லா என்ற வேட்பாளர் அறிவித்திருந்த நிலையில் கெரியின் எச்சரிக்கை வந்துள்ளது. அஷ்ரப் கனி என்பவர் முன்னிலையில் இருப்பதாக நேற்றைய தற்காலிக முடிவுகள் காட்டின. காபூலிலிருந்து கரன் ஆலன் வழங்கும் செய்திக்குறிப்பு, தமிழில் சாதாத்.
அதிகாரத்தை கைப்பற்ற அப்துல்லா அப்துல்லாவோ அவருடைய ஆதரவாளர்களோ முயன்றால் கடுமையான விளைவுகளை சர்வதேச சமூகத்திடமிருந்து அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதாய் அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரியின் எச்சரிக்கை அமைந்திருக்கிறது. நிதி ரீதியாகவும் பாதுகாப்பு விஷயத்திலும் ஆப்கானிஸ்தானுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என அவர் கூறியிருந்தார். தேர்தல் முறைகேடுகள் பரவலாக நடந்திருப்பதாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில் அவை குறித்து ஆப்கானிய தேர்தல் அதிகாரிகள் முழுமையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என கெரி வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த மாதம் நடந்த அதிபர் தேர்தலின் 2வது சுற்றில் அப்துல்லா அப்துல்லாவை எதிர்த்து போட்டியிட்ட உலக வங்கியின் முன்னாள் பொருளாதார வல்லுநரான டாக்டர் அஷ்ரப் கனி 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக நேற்று வெளியான தற்காலிக தேர்தல் முடிவுகள் காட்டியிருந்தன. ஆனால் அதிபர் தேர்தலின் முதல் சுற்றிலே 1வது இடத்தில் வந்திருந்த அப்துல்லா அப்துல்லாவோ 2வது சுற்றில் 20 லட்சம் போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருந்தன என்று தான் நம்புவதாக கூறி தேர்தல் முடிவுகளை நிராகரித்தார். நேற்றைய முடிவுகள் போலியானவை, அவற்றை நாங்கள் நிராகரிக்கிறோம், கண்டிக்கிறோம், அவற்றை நாங்கள் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என்றார் அப்துல்லா அப்துல்லா. அவருடைய ஆதரவாளர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மறுபுறம் டாக்டர் அஷ்ரப் கனியின் ஆதரவாளர்களோ தற்காலிக தேர்தல் முடிவுகளை ஆர்ப்பரித்து கொண்டாடி வருகிறார்கள். இ இன ரீதியிலேயே அரசியல் பிளவுகள் ஏற்படக்கூடிய ஆப்கானிஸ்தானில் சரித்திர முக்கியத்துவம் மிக்க ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த சில நாட்களில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பது பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகிறது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சாதாத், அடுத்த அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் அல்சைமர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மூளை அழுகல் நோய் குறித்த முக்கிய ஆய்வின் முடிவு பற்றிய செய்தி ஒன்று. அல்சைமர்ஸ் எனப்படும் மூளை அழுகல் நோய் ஒருவருக்கு வரவிருப்பதை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியக்கூடிய வழிமுறை ஒன்றை தாங்கள் நெருங்கிவிட்டதாக பிரிட்டனில் இருக்கும் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஒருவரின் இரத்தத்தில் இருக்கும் குறிப்பிட்ட 10 புரதங்களை கொண்டு அவருக்கு அடுத்ததாக அல்சைமர்ஸ் நோய் தோன்றக்கூடும் என்று கணிக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அல்சைமர்ஸ் என்பது அடிப்படையில் நினைவிழப்பு நோயின் அதிதீவிர வடிவம். தற்போதைய நிலையில் இந்த அல்சைமர்ஸ் ஒருவருக்கு வந்திருக்கிறது என்பதை கண்டறிவது என்பது அந்த நோய் ஏற்கனவே ஒருவருக்கு தாக்கத் தொடங்கிய பிறகே அது சாத்தியமாகிறது. அதற்குள் அவருக்கு அல்சைமர்ஸ் நோயின் தாக்கம் என்பது ஏறக்குறைய முற்றிய நோய் நிலையில் இருக்கும். எனவே அதை கட்டுப்படுத்துவதோ குணப்படுத்துவதோ இயலாத காரியம். எனவே இந்த அல்சைமர்ஸ் ஒருவரை தாக்குமா என்பதை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய முடிந்தால் அதன் அடுத்த கட்டமாக அல்சைமர்ஸ் நோய்க்கான மருந்தை கண்டறிவது சாத்தியப்படும் என்பது மருத்துவ விஞ்ஞானிகளின் கருத்தாக இருந்து வந்திருக்கிறது. அல்சைமர்ஸ் நோய் ஒருவருக்கு தாக்க துவங்கியதன் ஆரம்ப அறிகுறி என்பது நினைவு இழத்தல். ஆனால் எல்லா நினைவிழப்புகளும் அல்சைமர்ஸ் நோயில் போய் முடிவதில்லை. எனவே நினைவிழப்புக்கு உள்ளாகும் ஒருவருக்கு அது அல்சைமர்ஸ் நோயாக முற்றுமா என்பதை கண்டறிவதற்கு அவரின் இரத்தத்தில் இருக்கும் குறிப்பிட்ட 10 புரதச்சத்துக்களை தொடர்ந்து கண்காணித்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள். சுமார் 1000 பேரிடம் செய்யப்பட்ட இந்த பரிசோதனை முயற்சிகளில் 87% அல்சைமர்ஸ் வருமா வராதா என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த கண்டுபிடிப்பு என்பது நம்பிக்கை அளிக்கும் நல்ல துவக்கம் மட்டுமே என்று எச்சரிக்கும் மருத்துவ விஞ்ஞானிகள் இதன் முழு பலாபலன்களும் பயனளிப்பதற்கு மேலதிக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உலக அளவில் 4.5 கோடி பேர் இந்த அல்சைமர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நிலத்திற்கு அடியிலிருந்து பெட்ரோல் மற்றும் எரிவாயு அகழ்வு செய்து எடுக்கப்படும் பொழுது அதனுடன் வெளியேறும் கழிவு நீரை மீண்டும் நிலத்திற்கு உள்ளேயே பீச்சி அடிக்கும் செயல் அந்த பகுதியில் உருவாகும் நிலநடுக்கங்களை அதிகப்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசியின் மேட் மேக்ராத்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
அமெரிக்காவில் மண்ணின் மடியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் எரிவாயு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றோடு பெருமளவு இயற்கை நீரும் வெளியேறுகிறது. எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றிலிருந்து பிரித்து அகற்றப்படும் நீர் கழிவு நீர் என்று பெயரிடப்பட்டு மீண்டும் மண்ணுக்குள்ளேயே ராட்சத குழாய்கள் மூலமாக செலுத்தப்படுகிறது. இப்படியாக அவசர வேகத்தில் உள் செலுத்தப்படும் கழிவு நீர்தான் நில அதிர்வுகளை ஏற்படுத்திவிட அந்த பிராந்தியத்தில் நில நடுக்கங்களே உருவாகின்றன என்று புவியியல் மதிப்பீட்டாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களின் ஆய்வுக் கட்டுரை ஒன்று விஞ்ஞானம் என்ற சஞ்சிகையில் இப்போது வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க மாநிலங்களான ஆர்கான்சாஸ், டெக்சாஸ், ஒஹாயோ, ஒக்லஹாமா ஆகியவற்றில் ஏற்பட்டு வந்த நில அதிர்வுகளுக்கும் அந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த எண்ணெய் எரிவாயு அகழ்வு வேலைகளுக்கும் தொடர்புகள் இருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களும் அதிகரித்து வந்திருக்கின்றன. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 2011 ஒக்லஹாமா மாநிலத்தின் பிராக் நகரில் 5.7 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட போது 14 வீடுகள் அழிக்கப்பட்டன. பொதுமக்கள் பலருக்கு காயம்பட்டது. ஒக்லஹோமாவின் எண்ணெய் அகழ்வு வேலைகளுக்கும் நில அதிர்வுக்கும் தொடர்புகள் இருப்பதாக விசாரணையாளர்கள் அறிவித்தார்கள். தற்போது நடைபெற்றுள்ள ஆய்வுகள் இன்னும் விரிவாகச் செல்கின்றன. கழிவு நீரை பாய்ச்சவென தோண்டப்பட்ட கிணறுகளுக்குள் இந்த நில அதிர்வுகளுக்கும் தொடர்பு இருப்பது புதிய ஆய்வுகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2008 பகுதியில் மத்திய அமெரிக்கா, மேற்கு அமெரிக்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் 20 விழுக்காடு நிலநடுக்கங்கள் ஒக்லஹோமாவின் ஜோன்ஸ் என்ற சிறு நகரில்தான் ஏற்பட்டன. 3.0 மேற்பட்ட 2500 நில அதிர்வுகள் இந்த நகரில் தான் ஏற்பட்டன. இதே கால பகுதியில் 2004-2008 இடைப்பட்ட 4 வருட காலத்தில் ஒக்லஹோமாவின் மத்திய பிராந்தியத்தில் கழிவு நீர் கிணறுகளுக்குள் பாய்ச்சப்படும் சம்பவங்கள் 2 மடங்காக அதிகரித்திருந்தன என்றும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். ஒக்லஹோமாவில் உள்ள கிணறுகளில் மிக பெரிய 4 கிணறுகள் மாதந்தோறும் 4 மில்லியன் பீப்பாய் தண்ணீரை கழிவு நீரை 3.5 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நிலத்தின் கீழ் பாய்ச்சுகின்றன என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
பிபிசியின் மேட் மேக்ராத்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். நேயர்களே, பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டம் இன்று பிரேசில் ஜெர்மனி அணிகளுக்கு இடையே பெலா ஹரிசோன்டையில் லண்டன் நேரம் 9:00 தொடங்குகிறது. நாளை அர்ஜென்டினா நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது அரையிறுதி ஆட்டம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.